الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية رواه البخاري கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் மார்க்கத்தின் முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட ஹுத்துபாவுடைய உரையில் இஸ்லாத்தில் கருத்து வேறுபாடுகளும் அதன் காரணங்களும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் ஏற்றுக்கொண்ட இஸ்லாமிய மார்க்கம் இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வால் பரிபூர்ணமாக ஆக்கப்பட்ட மார்க்கம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இந்த மார்க்கத்தில் சில விஷயங்களில், அதாவது மசாயில்கள், சட்டதிட்டங்கள் விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் வரலாம் என்பதை நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். எதில் வந்து கருத்து வேறுபாடு வந்து வராது வரக்கூடாது என்று சொன்னா, மார்க்கத்தில் வந்து ரெண்டு வகையாக வகைப்படுத்துவார்கள். முதல்ல அகீதா, கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்று சொல்வார்கள். அகீதா இஸ்லாமிய கொள்கை என்றால் என்ன? நம்பிக்கை சார்ந்த அனைத்து விஷயங்களும் கொள்கை சம்பந்தப்பட்டது. ஈமான், ஈமான் சொல்றமா இல்லையா? உதாரணமாக அல்லாஹ்வை நம்புவது, மலக்குகளை நம்புவது, நபிமார்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, மறுமையை நம்புவது, விதியை நம்புவது, இதுகளெல்லாம் சட்டதிட்டங்கள் அல்ல. இது என்ன? இஸ்லாமிய கொள்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பண்புகளை, அல்லாஹ் மறைவானவற்றை அறியக்கூடியவன், அல்லாஹ் மட்டுமே அனைத்தையும் அறிந்தவன், அல்லாஹ் மட்டுமே அனைத்தையும் பார்க்கக்கூடியவன், அல்லாஹ் மட்டுமே அனைத்தையும் கேட்கக்கூடியவன் என்று நம்புகிறோமா இல்லையா? இது என்ன? இஸ்லாமிய கொள்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மௌத்துக்கு பிறகு கபூரிலே விசாரணை இருக்கிறது, மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான், சொர்க்கம் நரகம் இருக்கிறது என்று நம்புகிறோமா இல்லையா? இது என்ன இஸ்லாமிய கொள்கை? கொஞ்சம் நெருங்கி வரலாமே. இது வந்து இஸ்லாமிய கொள்கை, இஸ்லாமிய அகீதா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல அகீதா விஷயத்தில், இஸ்லாமிய கொள்கை விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் வரவே வராது, வரக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் மார்க்கத்தின் மசாயில்கள், மார்க்கத்தின் சட்டதிட்டங்கள் விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் வரலாம், வருவதுதான் யதார்த்தமான இயற்கையான ஒன்று என்பதையும் நீங்கள் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், திருமறை குர்ஆனில் சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 59வது வசனம், அதிலே அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் وَأُولِي الْأَمْرِ مِنْكُمْ فَإِنْ تَنَازَعْتُمْ فِي شَيْءٍ ஈமான் கொண்ட மக்களே, விசுவாசிகளே என்று அல்லாஹ் அழைத்து, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள், அதாவது குர்ஆன் ஹதீஸுக்கு என்ன செய்யுங்கள், நீங்கள் எல்லோரும் கட்டுப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு, உங்களில் யார் அதிகாரம் படைத்தவர்களோ அவர்களுக்கும் என்ன செய்யுங்கள், கட்டுப்படுங்கள் என்றும் சொல்லிவிட்டு, அடுத்த வார்த்தை அல்லாஹ்வுடைய அடுத்த கட்டளை என்னன்னு சொன்னா, ஒரு விஷயத்திலே உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்துவிட்டால் என்று அல்லாஹ் பேசுகிறானே, அவ கருத்து வேறுபாடு வந்துவிட்டால் நீங்கள் குர்ஆன் பக்கம் திரும்பி செல்லுங்கள், ஹதீஸின் பக்கம் திரும்பி செல்லுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே, அவ கருத்து வேறுபாடு வந்துவிட்டால் என்று அல்லாஹ் சொல்லுவதிலிருந்து என்ன செய்யலாம்? மசாயில்கள் விஷயத்தில்
கருத்து வேறுபாடு வரலாம், வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதற்கு இந்த வசனம் சான்றா இல்லையா என்பது மாத்திரமல்லாமல் திருமறை குர்ஆனின் சூரா ஆலே இம்ரான் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது அத்தியாயத்தின் ஏழாவது வசனம், அதில் மார்க்கத்தில் மசாயில்கள் விஷயத்தில் கருத்து வேறுபாடு வரும் என்பதற்கு இது அடுத்த சான்று. இதில் அல்லாஹ் பேசுகிறான், ஹுவல்லதி அன்ஸல அலைகல் கிதாப இன்ஹு ஆயாத்தும் முஹக்கமாத்துன்னு உம்முல் கிதாபி அந்த அல்லாஹான் நபியே உங்கள் மீது வேதத்தை இறக்கினான் என்று சொல்லிவிட்டு அந்த வேதத்தில் பல ஆயத்துகள் பல வசனங்கள் உள்ளன. அந்த வசனங்கள் எப்படிப்பட்ட வசனங்கள் என்று சொன்னால் முகக்கமாக்கும் தெளிவான வசனங்கள், தெளிவான சட்டதிட்டங்களை கொண்ட வசனங்கள். நீங்கள் யார் அந்த வசனங்களை ஓதினாலும் அந்த வசனங்கள் உங்களுக்கு புரியும், அந்த சட்டதிட்டங்களை நீங்களாக அறிந்து கொள்ள முடியும். உதாரணமாக திருமறை குர்ஆனிலே அகீமுஸ்ஸலா நீங்கள் துணுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே, இது ஆயாத்தும் முஹக்கமாத்தும் தெளிவான சட்டதிட்டங்களை சொல்லுகின்ற வசனம். வாத்து ஜகாத் நீங்கள் ஜகாத்தை கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, தெளிவாக பேசக்கூடிய வசனங்கள். அது மாதிரி குதிப அலைக்கும் ஸியாம் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று பேசுகிறானே, இது ஆயாத்தின் முகக்கமாத்தும் தெளிவான சட்டதிட்டங்களை கொண்ட வசனங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனில் இன்னொரு வகையான வசனங்களும் உள்ளன, அல்லாஹ்வே பேசுகிறான். அந்த வசனங்கள் எப்படிப்பட்ட வசனங்கள் என்று சொன்னால் முத்தசாபிஹாத் பல பொருள்களை தரக்கூடிய வசனங்கள், தெளிவாக பேசாது. அதுக்கு இப்படி அர்த்தம் கொள்ளலாம், அப்படி அர்த்தம் கொள்ளலாம், பலதரப்பட்ட பொருள்களை கொள்ளக்கூடிய வசனங்களும் குர்ஆனில் இருக்கிறது. நீங்கள் தெளிவான வசனங்களை அப்படியே பின்பற்றுங்கள். இந்த முத்தசாபிஹான ஆயத்தில் இருக்கிறது பலதரப்பட்ட கருத்துக்களை, பலதரப்பட்ட பொருள்களை தரக்கூடிய வசனங்கள். அதுகளை தேடி தேடி நீங்கள் செல்ல வேண்டாம். எது உங்களுக்கு புரிகிறதோ, தெளிவாக இருக்கிறதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப திருமறை குர்ஆனில் அல்லாஹ்வுடைய வசனங்களை முஹக்கமான ஆயத்துகள், முத்தசாபிஹான ஆயத்துகள். முஹக்கம் என்று சொன்னால் யாரு ஓதினாலும், தர்ஜுமத்துல் குர்ஆனை யாரு படித்தாலும் அதென்ன செய்ய, அது அவர்களுக்கு புரியும், இது முஹக்கமான ஆயத்துகள். முத்தசாபி என்று சொன்னால் பல பொருள்கள் அந்த வசனத்துக்கு இருக்கும். அந்த ஆயத்தை யாரு தெளிவாக புரிய முடியும் என்று சொன்னால் குர்ஆனை பற்றி மார்க்கத்தை பற்றிய ஞானம் யாருக்கு அதிகம் இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். தவிர மற்றவங்க என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, குர்ஆனிலேயே ரெண்டு வகையான வசனங்கள் உள்ளன என்பதற்கு இந்த வசனம் சான்றா இல்லையா? எனவே மார்க்க விஷயத்துல இந்த ஆயத்தை நீங்கள் இப்படி புரிந்து கொள்வதா, இந்த ஹதீஸை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வது என்கிற விஷயத்துல கருத்து வேறுபாடு வந்திருக்கிறது. உதாரணமாக நீங்கள் கருத்து வேறுபாடு விஷயமாக அதற்குரிய காரணங்களை ஆய்வு செய்து பார்த்தால் பல்வேறு காரணங்கள், முதல் முக்கியமான நான்கு காரணங்களை இமாம்கள் வகைப்படுத்துவாங்க. முதல் காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு ஆயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல, ஒரு ஹதீஸை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, அல்லது இமாம்களுக்கு மத்தியில் அந்த ஆயத்து தெளிவா, அந்த ஆயத்து அப்படியே இருக்கும், அந்த ஹதீஸ் அப்படியே இருக்கு, அந்த ஹதீஸுகளை சில சஹாபாக்கள் இப்படி புரிந்து கொள்வார்கள், சில சஹாபாக்கள் மாற்றமாக புரிந்து கொள்வார்கள். அப்ப ஆயத்தை ஹதீஸுகளை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல சஹாபாக்களுக்கு மத்தியில் இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்திருக்கிறது என்பது வந்து முதல் காரணம். இரண்டாவது, ஆயத்து ஹதீஸ் குர்ஆன் இருக்கு, அது சம்பந்தப்பட்ட மசாயில்கள் சட்டதிட்டங்கள் கேட்கப்படும், அவருக்கு அதை பற்றிய ஞானம் இருக்காது. அந்த ஞானம் இல்லாமல் அறியாமையின் காரணத்தால தெரியாம சொல்லுவாரு, ஒரு தவறான தீர்ப்பு சொல்லுவாரு, அந்த தீர்ப்பு என்ன செய்யப்பட்டு அது ஒரு கருத்து வேறுபாடாக மாறிவிடும். இரண்டாவது காரணம், மூணாவது பாத்தீங்களாக்கு சில விஷயங்கள்ல அதற்குரிய நேரடி தீர்வை நீங்கள் குர்ஆனில் பார்க்க முடியாது, ஹதீஸிலும் பார்க்க முடியாது. நேரடி தீர்வு குர்ஆனில் இல்லை, ஹதீஸில் இல்லை என்ற காரணத்தால இமாம்கள் என்ன பண்ணுவாங்க, அது விஷயமா ஆய்வு பண்ணுவாங்க. அந்த ஆய்வு பண்ணக்கூடிய விஷயத்துல சில இமாம்கள் இதுதான் சரிங்குவாங்க, சில இமாம்கள் அதான் என்ன செய்வாங்க, சரிங்குவாங்க. இதுவும் சில காரணங்கள். சில காரணங்களை நீங்கள் பார்த்தால் தெளிவா குர்ஆனில் சுன்னாவில் சொல்லப்பட்டிருக்கேன், ஆணவத்தின் காரணத்தால், பெருமையின் காரணத்தால் அந்த ஹதீஸுகளை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த ஆயத்துகளை நம்ப என்ன செய்வாங்க, கருத்து வேறுபாடு கொள்வாங்க. அவர் கருத்து வேறுபாடுகளுக்கு பல்வேறு காரணங்கள். முதல் காரணம் என்ன, குர்ஆன் சுன்னாவை அணுகக்கூடிய விஷயத்தில், அதை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு என்று பார்க்கிறோமா இல்லையா? இந்த கருத்து வேறுபாட்டை பொறுத்தவரை இது சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே வந்திருக்கிறது. சஹாபாக்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகத்துடைய மூத்துக்கு பிறகு அல்ல, நபிகள் நாயகம் செல்லும் இந்த உலகத்தில் உயிரோடு ஹயாத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கிற போது சஹாபாக்களுக்கு மத்தியில் சில ஹதீஸுகளை எப்படி புரிந்து கொள்வது என்பதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள். உதாரணமாக இமா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 946வது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 5வது ஆண்டு அகல் போரை சந்தித்தார்கள். அந்த அகல் போருடைய ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். அகல் போருக்கு பிறகு யூதர்கள் பனு குறையலா என்று சொல்லக்கூடிய ஒரு யூத கூட்டம், அவர்கள் அகல் போரில் முஸ்லிம்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள், வாக்கு மீறி விட்டார்கள் என்ற காரணத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உத்தரவு போடுவாங்க, என் அருமை சஹாபாக்களே, உங்களுடைய ஆயுதங்களை நீங்கள் கீழே வைத்து விட வேண்டாம், உங்களுடைய போர் கயசங்களை நீங்கள் கிளட்டி விட வேண்டாம், அது மாத்திரமல்ல நீங்கள் இன்றைய அசர துலகை தொட வேண்டாம். எதுவரை என்று சொன்னால் இல்லாசி பனிய குறையிலா, பனு குறையிலா மக்கள் வசிக்கிறாங்களே அந்த ஊருக்கு நீங்கள் செல்லாத வரை. நேரடியான ஹதீஸ் ரசூலுல்லா சொன்ன அதே வார்த்தை, பலாயு சல்லி என்ன அஹதுல் அசர, இன்றைக்கு உங்களில் ஒருவரும் அசரை தொழக்கூடாது. இதுவரை இல்லாசி பனிய குறையிலா, பனு குறையிலா மக்கள் வசிக்கிறாங்களே அந்த ஊருக்கு செல்லும் வரை அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் அனுப்பி விட்டுறாங்க. சஹாபாக்கள் ஆயுதங்களோடு போர்க்கலசத்தோடு மதீனாவிலிருந்து பனு குறைலா மக்கள் வசிக்கிறாங்கல்ல அந்த ஊருக்கு போய்கிட்டு இருப்பாங்க. போய் கொண்டிருந்தால் ஊருக்கு போய் சேர்ந்திருக்க மாட்டாங்க. பாதி வழியில் எந்த நேரம் ஆகிவிடுகிறது, அசர் நேரம் முடிய போகிறது, சூரியன் மறைய போகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய நேரடி உத்தரவு என்ன, அந்த ஊர்ல போய்தான் அசரை நீங்கள் தொழ வேண்டும் இல்லையா? இதான் நேரடியான ஹதீஸ். அப்ப அந்த ஊர்ல போய் துருவனும் அசரை என்பது நேரடியான செய்தி. சஹாபாக்கள் முயற்சி பண்றாங்க, போய் சேர முடியல, பாதி நேரத்தில் சூரியன் மறைய போகிறது, என்ன பண்ணுவது இல்லையா? அப்ப இதுல வந்து கருத்து வேறுபாடு வருமா வராதா? சஹாபாக்களுக்கு மத்தியில் வந்தது. எப்படி வந்தது? சில சஹாபாக்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல, சூரியன் மறைந்து விட்டால் அசர் நேரம் முடிஞ்சு போய் விடுகிறது, எனவே என்ன செய்யறனே இங்கே நடுவுல அசரை தொழுதுறனே என்று பாதி சஹாபாக்கள் நடுவுலைய அசரை தொழுது விட்டார்கள். மீதி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன, அங்கே போய்தான் துருவுலம் தர்றது, சூரியன் மறைந்தாலும் சரி, மகரிப நேரம் என்ன இஷா நேரம் வந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அதுக்கு கட்டுப்பட்டு நான் என்ன செய்வேன், அங்க போய் தான் சொல்லுவேன் என்று மீறி சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, அங்க போய் சொல்லுவாங்க. அப்ப இப்படி சஹாபாக்களுக்கு மத்தியில் அசர தொழுகையை எங்கே சொல்லுவது என்பதில் கருத்து வேறுபாடு வந்தது. ஆனால் என்ன வரவில்லை தெரியுமா, அவர்களுக்கு மத்தியில் சண்டை வரவில்லை, அவர்களுக்கு மத்தியில் போர் வரவில்லை, ஒருவர் ஒருவரை விமர்சிக்கவில்லை. எந்த நோக்கத்திற்கு அனுப்பப்பட்டாங்களோ அந்த நோக்கத்தை போய் செய்யறாங்க. பனூ குறைலா மக்களோடு போரை முடித்துவிட்டு சஹாபாக்கள் மதீனாவிற்கு திரும்பி, அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்கள் இட்ட ஒரு கட்டளை, உங்களுடைய ஒரு சுன்னா, ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில எங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்துவிட்டது. பாதி பேர் இங்கே தொழுதார்கள், பாதி பேர் அசரை அங்கே தொழுதார்கள். இது சஹாபாக்கள் ஓபனா சொல்லுவாங்க. சுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இருவேறு சஹாபாக்களுக்கு பதில் சொல்வார்கள், நீங்கள் ரெண்டு பேரும் செய்ததும் சரியே, சரியா, இதுவும் சரியே அதுவும் சரியே, இதுவும் தவறு அல்ல அதுவும் தவறு அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்கள் ஹதீஸ்ல கருத்து வேறுபாடு கொண்டாங்களே, ரெண்டு மாதிரி பண்ணாங்களே, ரெண்டையும் அங்கீகரித்தார்கள் என்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய ஸஹீஹுல் புகாரியின் 946வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, மார்க்க விஷயத்தில், மசாயில்கள் விஷயத்தில சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு, ஒரு ஹதீஸை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில கருத்து வேறுபாடு வந்திருக்க என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இன்னொரு கருத்து வேறுபாடு, அதே இமாம் புகாரி தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியின் 4346வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்காக சஹாபாக்களை வந்து அனுப்பி விடுவாங்க. அதுல ரசூலுல்லாவே ஒரு அன்சாரிய சஹாபிய தேர்வு செஞ்சு இவர்தான் இந்த போரின் தளபதியாக இருக்கிறார். சரியா, தளபதிய சகாபாக்களை போட மாட்டாங்க, யார் போடுவாங்க? நபிகள் நாயகம் நியமிப்பாங்க. இவர்தான் இந்த போர்க்களத்தின் தளபதியாக இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்சாரிய சஹாபிய தலைவராக தளபதியாக நியமித்தார்கள். நியமித்து விட்டு சகாபாக்களுக்கு சொன்னார்கள், என் அருமை சகாபாக்களே, இந்த தளபதிக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். தளபதி மாத்திரம் அல்ல, தளபதிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கட்டுப்பட வேண்டும். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உத்தரவு போடுறாங்க, போட்டு அனுப்புறாங்க. சஹாபாக்கள் போறாங்க, அந்த தளபதி அன்சாரிய சஹாபி இருக்கிறாரு, அவரும் சேர்ந்து போனாரு. போர் நடக்க போகிறது, போருக்கு முன்னால இந்த தளபதியாக இருக்கக்கூடிய சஹாபி ஏனைய சஹாபிகள்ட்ட வந்து கேள்வி கேட்பாரு, அலைஸ அமரக்கும் ரசூலு என் அருமை சகாபாக்களே, நபிகள் நாயகம் எனக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று உங்களுக்கு உத்தரவு போடவில்லையா என்று கேட்பாங்க. சகாபாக்கள் பலா, ரசூலுல்லாஹ் கட்டுப்படன்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க, நாங்கள் செய்ய உங்களுக்கு கட்டுப்படுவோம் என்று சகாபாக்கள் சொன்னார்கள். சொன்ன உடனே இந்த தளபதி அன்சாரிய சஹாபி இருந்தாரு, அவருடைய முதல் உத்தரவு என்னன்னு சொன்ன, நீங்கள் எல்லோரும் காடுகளுக்கு சென்று விரல்களை குறைக்கி கொண்டு வாருங்கள். இது இவர் போட்ட முதல் உத்தரவு. சரியா, சஹாபாக்கள் தளபதியா இல்லையா, கட்டுப்படணுமே, ரசூலுல்லாஹ் கட்டுப்பட சொன்னாங்களே, எல்லாரும் காடுகளுக்கு போவாங்க, விரல்களை வெட்டுவாங்க, வெட்டி கொண்டு வந்து செய்வாங்க, கொட்டுவாங்க, உங்களுடைய உத்தரவுக்கு என்ன பண்ணிட்டோம், கட்டுப்பட்டுட்டோம் அப்படிங்குவாங்க. தளபதியுடைய அடுத்த உத்தரவு என்ன, இதை எல்லாத எல்லா விரல்களையும் தீ வைத்து நீங்கள் எரித்து விடுங்கள் அப்படிங்குவாங்க. சஹாபாக்கள் அதுக்கும் கட்டுப்படுவாங்க, தீ வைத்து என்ன பண்ணுவாங்க, விரல்களை எரிப்பாங்க, எரிச்சு முடிஞ்சிடும். தளபதியுடைய மூணாவது உத்தரவு, என் அருமை சகாபாக்களே, நீங்கள் எல்லோரும் இந்த தீயில் குதித்து விடுங்கள். சரியா, முதல் உத்தரவு விறகு போடக்கணும் சொல்லிவிட்டு சகாபாக்கள் கட்டுப்படுறாங்க, ரெண்டாவது தீயை எரிக்க சொன்னாங்க, சகாபாக்கள் கட்டுப்பட்டாங்க, மூணாவது என்ன, எல்லோரும் தீயில் குதித்து விடுங்கள் என்று அந்த அன்சாரிய சஹாபியாக இருக்கக்கூடிய தளபதியா இருக்கக்கூடியவர் சகாபாக்களுக்கு உத்தரவு போடுறாரு. இந்த மூணாவது உத்தரவுக்கு இந்த உத்தரவை நாம் எப்படி புரிந்து கொள்வது சரியா என்பதில் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வருவாரு. சில சஹாபாக்கள் நாம் நெருப்பில் குதித்து விடலாம். ஏன் குதித்து விடலாம்? நபிகள் நாயகம் நியமித்த தளபதி, இவருக்கு கட்டுப்படுங்கள் என்று நபிகள் நாயகமே சொன்னார்கள். எனவே இவருக்கு கட்டுப்படுவது யாருக்கு? கட்டுப்படுவது ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது என்ற காரணத்தால் ஃபராது அயதுஹுலுஹா, சில சஹாபாக்கள் அந்த நெருப்பில் குதிக்க முயற்சித்தார்கள். சில சஹாபாக்கள் இல்லை இல்லை, இந்த உத்தரவுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், இது ஒரு அநியாயமான உத்தரவாக இருக்கிறது என்று மீறியது மாத்திரமல்லாமல் சில சகாபாக்கள் உள்ள குதிக்க போனாங்கிற அவங்க கையை பிடிச்சி தடுத்து நிப்பாட்டி நெருப்பில் குதிக்க கூடாது. ஏன் தெரியுமா? இந்த நெருப்புக்கு பயந்து, நரகத்திற்கு பயந்து தான் நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். நரகத்திற்கு பயந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு மறுபடியும் நெருப்பை நோக்கி செல்வதா? அப்படி சென்று விட்டோம் என்று சொன்னால் நாம் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறோமே, இதில் எந்த விதமான சாயுதாவும் இல்லையே என்று அந்த சகாபாக்கள் இந்த சகாபாக்களை தடுத்து நிப்பாட்டுவாங்க. இந்த மாதிரி சகாபாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு வந்துருச்சு. ஆனா என்ன பண்ணல, இவர் அவரை விமர்சிக்கவில்லை, அவர் இவரை விமர்சிக்கவில்லை, இவர் ஒரு தனியான ஒரு இயக்கல ஜமாத்த உருவாக்கல, அவர் ஒரு தனி ஜமாத்த உருவாக்கல, இந்த மாதிரி ஏற்பட்டுருச்சு. அப்ப ரெண்டு பேர் எல்லாம் ஒன்னா சேர்றாங்க, போரை முடிக்கிறாங்க, முடிச்சு நேரம் ரசூலாட்ட போறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்கள் நியமித்த தளபதி எங்களுக்கு இப்படி உத்தரவு போட்டார், நாங்கள் சில பேர் கட்டுப்பட முயற்சித்தோம், சில பேர் கட்டுப்படவில்லை என்று சஹாபாக்கள் சொல்லுவாங்க. சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லுவார்கள், லவ் தஹலு, அந்த நெருப்பில் நீங்கள் நுழைந்திருந்தால் மா ஹரஜு மின்ஹா இலா யௌமில் கியாமா, கியாமத்து வரை அதிலிருந்து நீங்கள் வெளியே இருக்கவே முடியாது. சரியா, நீங்கள் நெருப்பில் நுழைவது பாவம் தவறு, நீங்கள் எதற்கு கட்டுப்படும்? அவருடைய கட்டளை நல்ல கட்டளையாக இருந்தால் குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்ட கட்டளையாக இருந்தால் அதற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டுமே தவிர இப்படி போட்ட கட்டளை செய்யக்கூடாது, கட்டுப்படக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்ன இந்த செய்தியை இமாம் புகாரி பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த தளபதி ஒரு உத்தரவு போட்டாரு, நெருப்புல குதிக்க நெருப்புல குதிக்க சொன்னாரு, சில சஹாபாக்கள் கட்டுப்பட்டாங்க இல்லையா, சில சஹாபாக்கள் கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அப்ப ஹதீஸ்களை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகத்துடைய காலத்திலேயே என்ன ஏற்பட்டது, கருத்து வேறுபாடு ஏற்பட்டது, ஆனால் பகைமை ஏற்படவில்லை என்பதை நீங்கள் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல் இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 7189வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. ரெண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே ஒரு சஹாபி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு சஹாபி அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேரும் பெரிய சஹாபாக்கள், ஹாலித் பின் வலீதும் பெரிய சஹாபி, இவனும் யாரு, அவர் ரொம்ப பெரிய சஹாபி. ரெண்டு பேருக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, என்ன கருத்து வேறுபாடு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜமாத்தை உருவாக்கி ஒரு கூட்டத்தை உருவாக்கி நீங்க எல்லாம் போய் இந்த மக்களுக்கு தாவா செய்ய இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த கூட்டம் சொன்னா பனு ஜதீமா என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தார்களுக்கு என்ன சொல்லுங்க, நீங்க எல்லாம் போய் இஸ்லாத்தை சொல்லுங்கள் அப்படின்னு வாங்க. அந்த ஒரு ஜமாத்தா போறாங்களே இல்லையா, ஒரு பிரயாண கூட்டம், அந்த பிரயாண கூட்டத்திற்கு யாரு தலைவர் என்று சொன்னா ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைவரா, ரசூலாக போடுறாங்க. அப்ப அவரை தலைவராக போட்டு நீங்க எல்லாம் போய் இந்த ஜதீமாகற கூட்டத்தை என்ன செய்ய இஸ்லாமிய தாவாவை சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. இந்த மக்கள் அந்த ஊருக்கு போறாங்க, அந்த குடும்பத்தார பாக்குறாங்க, பார்த்து என்ன பண்றாங்க, இஸ்லாமிய ஏகத்துவம், தூதுத்துவம், மறுமை நம்பிக்கை, இஸ்லாமிய பண்பாடுகள், நல்லொழுக்கங்கள், இவைகள் எல்லாம் சொல்லி நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இதுதான் உண்மையான அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்கிறது என்று ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் பல சஹாபாக்கள் சேர்ந்து அந்த மக்கள் என்ன பண்றாங்க, தாவா செய்யறாங்க. செய்தால் அந்த மக்கள் தெளிவாக பேச தெரியாதவர்கள், சரியா, இந்த மாதிரி நம்ம தெளிவா பேசுறோமே அந்த மாதிரி அவங்களுக்கு அரபி குறைவு எந்த ஒளியும் தெளிவா பேச தெரியாது. எனவே அந்த மக்கள் மனசார இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அந்த சஹாபாக்கள் தாவா செய்யறாங்க, சரியாப்படுது, இஸ்லாத்தை மனசார ஏத்துக்கிட்டாங்க. ஏற்றுக்கொண்டு நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று அரபியில் சொல்ல வேண்டும் என்று சொன்ன எந்த வார்த்தை சொல்லணும், அஸ்ஸலாமுனா, அஸ்ஸலாமா என்று சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான், அஸ்ஸலாமுனா, நாங்கள் என்ன செய்து விட்டோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொல்லியிருக்க வேண்டும். மனசார முழுமையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அஸ்ஸலாமுனா, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று தெளிவாக சொல்வதற்கு பதிலாக இந்த வார்த்தை வாயில் வராத காரணத்தால் அஸ்ஸலாமுனா என்று சொல்லாமல் சபாதனா சபாதனா என்று சொன்னார்கள். என்ன பொருள், சபாதனா என்று சொன்னால் நாங்கள் மதமாறிவிட்டோம், நாங்கள் மதமாறிவிட்டோம் என்று பொருள். இத மதமாறிவிட்டோம் என்று அந்த சஹாபாக்கள் சொன்னார்களே, அதை ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தவறாக புரிந்து கொண்டார், சரியா. மற்ற சஹாபாக்கள் இப்னு உமர் சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அவங்க அஸ்ஸலாமுன்னு சொல்ல தெரியல, கபலனான தப்பா சொல்றாங்க என்பதை இந்த சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள். நமக்கு நேருக்கு நேராக சபானா மதமாறிவிட்டோம் என்று சொல்றாங்களே என்று கோபம் தாங்க முடியாமல் அந்த மக்களை தாறுமாறாக அடிக்க முயற்சிக்கிறார். அவர் அடித்தது மாத்திரமல்லாமல் சில பேரை கொலையும் செய்துவிட்டார். யாரு, தளபதியாக ஆக்கப்பட்ட ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தெரியாமல் சபானா சபானாங்கன அந்த மக்களை குறையும் செய்துவிட்டார். இந்த இப்னு உமரியான சஹாபாக்கள் இன்னும் சில சஹாபாக்கள் நீங்கள் செய்தது தவறு, இது அநியாயம், தெரியாமல் சொல்றாங்க, நீங்க போர் பண்ண கூட குறை செஞ்சது தப்புங்குவாங்க, அதையும் மீறி ஹாலித் பண்ணுவாரு, குறை செஞ்சிருவாரு. அப்ப இப்னு உமருக்கு ஹாலித் பின் வலீதுக்கு மத்தியில் என்ன கருத்து வருவாரு, அது ஒரு வகையா தாவா முடியும், போர் முடியும், முடிச்சு மதினாவுக்கு வருவாங்க. வந்து இப்னு உமர் மாதிரியான சஹாபாக்கு ரசூலுல்லாஹ்ட்ட போய், யார் ரசூலுல்லாஹ், நீங்க சொன்னீங்க நாங்க தாவா செஞ்சோம், அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, அஸ்ஸலாமுனா அஸ்ஸலாமுனா என்று சொல்லிருக்க வேண்டும், சொல்ல தெரியவில்லை, சபானா சபானான்னு தெரியாம சொல்லிட்டாங்க, அதை ஏற்றுக்கொள்ளாத புரிந்து கொள்ளாத இந்த ஹாலித் பின் வலீத் அவர்கள் பல்வேறு மக்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களை கொலையே செய்துவிட்டார் என்ற புகாரை சொல்வது யாரு, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்தை போய் சொல்லுவாங்க. சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலித் இப்னு வலீத் கூப்பிடுவாங்க, விசாரிப்பாங்க, அவர் ஆமங்குவாரு. ஆமன்னு சொன்னவனை ரசூலுல்லாஹி அல்லாஹ் துஆ செய்வாங்க, அல்லாஹும்மா இன்னி அபரவு இலைக்க மிம்மா ஸனா ஹாலித் இப்னு வலீத். அல்லாஹ்வே, ஹாலித் இப்னு வலீத் மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்து விட்டார், இந்த பாவத்திற்காக என்னை தண்டித்து விடாதே. சரியா, ஹாலித் செய்தது தபாவம், அது அநியாயம், அந்த பாவத்திற்காக அல்லாஹ்வே நீ என்ன என்ன செய்து விடாதே, தண்டித்து விடாதே என்று நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட வந்து துஆ செஞ்சாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 7189 ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்களே. அவை நார்மைய சகோதரர்களே, நார்மைய தாய்மார்களே, சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்துல, மக்களுடைய பேச்சுக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்துல, இந்த இப்னு உமருக்கு ஹாலித் இப்னு வலீதுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்ததா இல்லையா? வந்துச்சு. ஆனா என்ன போகல, ஹாலித் இப்னு வலீத் தனியா ஒரு ஜமாத் உருவாக்கி, இவ்வளவு ஒரு ஜமாத்தை உருவாக்கி, இவர் அவரை திட்டி, அவர் இவரை திட்டி, இந்த மாதிரியான பண்பாடுகள் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நான் கேட்கிறேன், நம்ம எல்லாரும் கையில குர்ஆன் வச்சுக்கிறோம் இல்லையா? யாரு வீட்லயும் குர்ஆன் இல்லாத வீடுகளே நம்ம வீட்டுல நிச்சயமா இருக்காது. திருமறை குர்ஆனை ரசூலுல்லாஹ் தொகுத்தாங்க, ரசூலுல்லாஹ் காலத்துல வாங்கி வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா எழுதி வச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி அல்ஹம்து சூராவிலிருந்து சூரத்து நாசு வரை இப்படி தொகுக்கப்பட்ட, அட்டை டு அட்டை தொகுக்கப்பட்ட குர்ஆனாக இருக்கிறதே, இது யாருடைய காலத்துல தொகுக்கப்பட்டுச்சு? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலயா? அவங்களுடைய மௌத்துக்கு பிறகு முதல் கலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இல்லையா, அவங்களுடைய ஆட்சி காலத்துலதான் என்ன செய்யப்பட்டது, குர்ஆன் இந்த வகையில் தொகுக்கப்பட்டது. இப்படி தொகுக்க உத்தரவு போட்டது யாரு? கலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபிக்கு உத்தரவு போடுவாங்க. அவர் யார் என்று சொன்ன? ஜைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. ஜைதை அழைத்து, ஜைத் அவர்களே குர்ஆனை தொகுத்து விட வேண்டும் என்று கலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஜைத் பின் சாபித்துக்கு உத்தரவு போடுவாங்க. உத்தரவு போட்டால் அந்த கட்டளைக்கு ஜெயித கட்டுப்பட்டாரா? கட்டுப்படல. கலீஃபா உத்தரவு போடுறாங்க, ஜெயித வந்து என்ன பண்றாரு? இல்ல நான் இதை கட்டுப்பட மாட்டேன், இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஜெயித என்ன பண்ணாரு? மறுக்கிறாரு. மறுத்து போட்டு அவர் என்ன சொல்லுவாரு? கலீஃபாட கேட்பாரு, கைப்பட்ட பாலு செய்யன் லம் எப்பாலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ஏறவில்லையோ, எதை செய்யவில்லையோ, அதை நான் எப்படி செய்வது என்ன பண்ணாரு? கலீஃபா குர்ஆனை தொகுக்க சொல்றாங்க, செய்து மாட்டேன்னு மறுத்தாரா இல்லையா? இது ஏற்பட்ட கருத்து வேறுபாடா இல்லையா? மாட்டே மாட்டேன்னு வருப்பாரு. கலீஃபா தொடர்ச்சியாக பல மாதங்களை பல நாட்கள் இதே கருத்தை வலியுறுத்தி சொன்ன காரணத்தால, அவருடைய சாதக பாதகங்களை சொன்ன காரணத்தால, ஜெயித் பின் சாபித் அவர்களுக்கு கலீஃபாவின் கருத்து சரியாக இருக்கிறது, ஏன் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது, ஏன் குர்ஆனை தொகுக்க கூடாது என்று ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க? குர்ஆனை தொகுத்து கலீஃபாவை ஒப்படைத்தாங்க என்கிற வரலாற்று செய்தியை இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 7191 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்களே. அவை அருமை சகோதரர்களே, கலீஃபா அபூபக்கர் அவர்களுக்கும் ஜெயித் பின் சாபித் அவர்களுக்கு ஏற்பட்டது கருத்து வேறுபாடு வந்து சீக்கிரத்துக்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா? அதே மாதிரி ஒரே ஒரு வரலாறு மட்டும் சொல்லி என்னுடைய முதல் குத்துபாவை முடிக்கிறேன். ரெண்டு பெரிய சஹாபாக்கள், முதல் சஹாபி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு சஹாபி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, அதை இமாம் புகாரி 4845 ஹதீஸாக இது ஹதீஸ் பதிவு பண்றாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மதீனாவுடைய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி அதுல உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. பனு தமீம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிறையான கூட்டம் ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க, வந்து கோரிக்கை வைப்பாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே நாங்க வந்து வெளியூருக்கு போக போறோம், பிறையான கூட்டத்தில் ஒருவர் தலைவராக இருக்க வேண்டும், எந்த பிறையான கூட்டத்தின் தலைவன் இல்லையோ அந்த கூட்டத்துக்கு யார் தலைவராயிருவான்? சைத்தாயிருவான். எனவே எங்களில் ஒருவரை தலைவராக நீங்களே ஆக்குங்கள் என்று அந்த மக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கோரிக்கை வச்சாங்க. யார் யாரு பக்கத்துல இருந்தது? அபூபக்கர் சித்திக் உமர்லாம் பக்கத்துல இருந்தாங்க. கோரிக்கை வைக்கப்பட்டது ரசூலுல்லாஹ்ட்ட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருப்பாங்க. அப்படி அமைதியா இருக்கும் போது அபூபக்கர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நான் ஒரு ஆளை சொல்றேன், ஒரு ஆளை காட்டி, அவர் பேர் வந்து காக்கா பின் மஹபத் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் வந்து அந்த கூட்டத்துல காக்கான்னு ஒரு சஹாபி இருந்தாரு, அவரை காட்டி, அல்லாஹ்வுடைய ரசூலே இந்த காக்காவை நீங்கள் தலைவராக போட்டு விடுங்கள் என்று அபூபக்கர் சொன்னார். சரியா, உடனே உமர் என்ன பண்ணார்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய ரசூலே அதுவும் அந்த அக்கரா இருக்கிறாரே அவரே தலைவராக போட்டு விடுங்கள். அபூபக்கர் வந்து ஒரு சஹாபி சொன்னாரு, உமர் என்ன பண்ணாங்க, வேறொரு சஹாபி சொல்றாங்க அவரை போடாதீங்க, அவருக்கு இதுக்குரிய அந்த தகுதி இல்ல அவரை போட்டுருங்க என்று சொல்றாங்க. ரெண்டு பேருக்கும் அதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, கருத்து வேறுபாடு வேகமாக முத்துகிறது. ரெண்டு பேரும் வந்து சத்தத்தை உயர்த்து பேசுகிறார்கள். நபிகள் நாயகம் அலைஹிஸ் ஸலாம் அமைதியாக இருந்தார்கள். அவர்கள் ரெண்டு பெரிய சஹாபாக்கள் சத்தத்தை உயர்த்தி பேசுகிற போது திருமறை குர்ஆனின் சூரத்துல் ஹுஜுராத் என்று சொல்லக்கூடிய 49வது அத்தியாயத்தின் முதல் இரண்டு வசனங்கள் அருளப்படுகின்றன. என்ன வசனங்கள்? யா அய்யுஹல் லதீன ஆமனூ லா துக்தீமூ பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ சமீஉன் அலீம். ஈமான் கொண்டவர்களே, இந்த நபி இருக்க நபிக்கு முன்னால் நீங்கள் முந்தி முந்தி பேச வேண்டாம், நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். யார பார்த்து அல்லாஹ் சொல்றான், ரெண்டு சஹாபாக்களை அல்லாஹ் கண்டிக்கிறான். மட்டுமல்லாமல் அடுத்த வசனத்தில் யா அய்யுஹல் லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபவுக ஸவுத்தின் நபி. ஈமான் கொண்டவர்களே, இந்த நபிக்கு முன்னால் நபியுடைய குரலை விட உங்களுடைய குரலை நீங்கள் உயர்த்தி பேச வேண்டாம். அப்படி பேசுவது பாவமாக இருக்கிறது. நபியின் குரலை விட நீங்கள் உயர்த்தி பேசினால் உங்களுடைய நன்மைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும் என்று யாரை அல்லாஹ் கண்டிக்கிறான்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த இருபெரும் சஹாபாக்களை கண்டித்து இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினார் என்பதை நீங்கள் புகாரிலே பார்க்கலாமே. அப்ப என் அருமை சகோதரர்களே, கருத்து வேறுபாடு வருதா இல்லையா? இதுக்கு நிறைய காரணம். எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் ரமலான மாசம் வர போகுது இல்லையா? ரமலான மாசம் வந்தவரையுமே நமக்கு வகையில சண்டை, என்ன சண்டை? சராவி 8-20 நிச்சயமா சண்டை வரும். அதே மாதிரி துணுமை எப்ப, நோம்பு எப்ப இல்லையா? அந்த கரெக்டா அந்த வருஷம் வருஷம் பாத்துக்கிறது. அதுக்கப்புறம் தராவி 8-20 பிற எப்ப ரசூல்லா ஒவ்வொரு பிறையும் பார்த்தாங்களா பாக்கலையா? ஒவ்வொரு பிறையும் பார்த்து ரசூல்லா ஒரு துவா சொன்னாங்க இல்லைங்க, மாசம் மாசம் பிறைய பார்ப்பாங்க, பாத்துட்டு சொல்லுவாங்க, ஒரு துவா சொல்லுவாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்க என்று ஹதீஸ் வருது. ஒவ்வொரு பிறையும் 13 பிறை 14 பிறை 15 ரசூல் என்ன பண்ணுவாங்க, நோம்பு வச்சாங்க. அதெல்லாம் ஹதீஸ் இருக்குது. நம்ம அதையெல்லாம் ஏத்துக்கிற மாட்டோம் சரியா? மனசார ஏத்துக்கிறோம், அமல் நடக்காது. என்ன வரும்? 8-20 இன்னைக்கு நோம்பா நாளைக்கு நோம்பா, இன்னைக்கு பிறந்தாலும் நாளைக்கு பிறந்தாலும் என்றெல்லாம் வர போகிறது. இதுக்கு மூல காரணம் என்னன்னு சொன்னா, குர்ஆனை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல, ஹதீசுகளை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல சஹாபாக்கள் இமாமுகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு சரியா? இது முக்கியமான காரணம். இன்னும் பல காரணங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பை நான் தொடர்ச்சியாக பேசுகிறேன். என் அருமை சகோதரர்களே, சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்தது, ஆனால் எதுவாக மாறவில்லை, அது பகையாக மாறவில்லை, அது ஒரு போட்டியாக மாறவில்லை என்பதை புரிந்து கொண்டு, கருத்து வேறுபாடுகளை எப்படி சகாபாக்கள் ஆரோக்கியம் அணுகினாங்களோ அதுபோன்று அணுகக்கூடிய அன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ்வுக்கு அருள்வானாக என துவா செய்து முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அதாபன்னார். இன்னல் ஹம்துலில்லாஹ், اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய இரண்டாவது குதுபாவுல வழக்கமாக பயனுள்ள துஆக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இந்த வாரத்துக்குரிய துவா என்னன்னு சொன்னா, இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 1013வது ஹதீஸாக இந்த துவாவை பதிவு பண்றாங்க. போன வாரம் நம்ம வந்து மழைக்காக என்ன செஞ்சோம், வெயில் வந்து கொளுத்துது இல்லையா, மழைக்காக துவா செஞ்சோம். ஓரளவுக்கு மாஷா அல்லாஹ் போன வாரத்தை விட இந்த வாரம் மழை பெஞ்சு வெயில் வந்து தணிக்கப்பட்டிருக்கிறது. போன வாரம் கேட்ட துவா, ரசூல்லா கேட்க சொன்ன துவா என்னன்னு சொன்னா, அல்லாஹும்ம அஹிஸ்னா, அல்லாஹும்ம அஹிஸ்னா, அல்லாஹும்ம அஹிஸ்னா என்பது நாம் போன வாரம் படித்ததுவா. இந்த வாரம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஜும்மா மதீனாவுடைய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவியில மக்களுக்கு எல்லாம் ஹுதுவா கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு சஹாபி வந்து, அல்லாஹ்வுடைய ரசூலே, வெயில் வாட்டுகிறது, தண்ணீர் இல்லாமல் மக்கள் எல்லாம் கால்நடைகள் எல்லாம் செத்து மடிகிறார்கள், எனவே மழைக்காக அல்லாஹ்வுடைய ரஹமத்திற்காக நீங்கள் என்ன செய்யுங்கள், துவா செய்யுங்கள். சபையில ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி எந்திரிச்சு இந்த கோரிக்கை வச்சார். வச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துபாவுடைய என்ன பண்ணாங்கன்னு சொன்னி நபிகள் நாயகம் தன்னுடைய ரெண்டு கைகளையும் ஏந்தினார்கள். துவாசியோமா இல்லையா? கையேந்தி துவாசியோமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு கைகளை குத்துபாவிலே ஏந்தினார்கள். ஏந்தி அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், அல்லாஹும் மஸ்தினா, அல்லாஹும் மஸ்தினா, அல்லாஹும் மஸ்தினா என்று மூன்று முறை சொன்னார்கள். என்ன பொருள்? அல்லாஹவே எங்களுக்கு நீர் புகட்டுவாயாக, அல்லாஹவே எங்களுக்கு நீர் புகட்டுவாயாக, அல்லாஹவே எங்களுக்கு நீர் புகட்டுவாயாக என்கிற அழகான துவா. அப்ப என் அருமை சகோதர்களே, நபிகள் நாயகம் செல்லும் இது மாதிரியான துவாக்களை சொல்லுகிற போது சஹாபாக்கள் போட்டி போட்டு மனப்பாடம் பண்ணி அமல் பண்ணாங்களே, அப்படி மனப்பாடம் பண்ணக்கூடிய அமல் செய்யக்கூடிய அன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாக்கி, நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து, நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து, நாளை மறுமையிலே மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இதுபோன்று தங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار واخر دعوانا ان الحمد لله رب العالمين.